When Jesus came to earth, he completely changed the way in which man is to approach God.
இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது மனிதன் தேவனை அணுகுகிற அந்த முறையையே மாற்றிவிட்டார்.
And that became real after the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பு அது உண்மையாகவே நிஜமாகவே மாறிவிட்டது.
We are not to pray like the people in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு மக்களைப் போல நாம் ஜெபிக்க தேவையில்லை, அப்படி ஜெபிக்க கூடாது.
But most Christians still pray like Old Testament people.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் பழைய ஏற்பாட்டு மக்களைப் போலவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Jesus said in Matthew chapter 6.
மத்தேயு 6 ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார்.
Verse 9.
9வது வசனம்.
Pray then in this way.
ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது.
Our Father who art in heaven.
பரமனுக்கு எங்கள் பிதாவே.
That is how we are to address him.
இப்படி தான் நாம் அவரை அழைக்க வேண்டும்.
It's very important to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.
It's good to pray Lord, calling him Lord.
சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே என்று ஜெபிப்பது நல்லதுதான்.
Because he is Lord.
ஏனென்றால் அவர் ஆண்டவர் தான்.
But he has got a double relationship with us.
ஆனால் நம்மோடு கூட ஒரு இரட்டை உறவு வைத்துக் கொள்கிறதில்லை.
He is our God and he is our Father.
அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தகப்பன்.
So when you pray and you say Lord, that's right.
ஆகவே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது சரிதான்.
We read even in the Acts of the Apostles.
அப்போஸ்தல நடபடிகளிலேயும் கூட நாம் வாசிக்கிறோம்.
They prayed like that.
அதுபோல அவர் ஜெபித்தார்கள்.
In Acts chapter 4.
அப்போஸ்தல நடபடிகள் 4 அதிகாரம்.
When they verse 24, when they were praying after they came out of the prison, they prayed, "Oh Lord."
அவர்கள் இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே விடுதலையாகி வரும்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே என்று ஜெபித்தார்கள்.
There's nothing wrong in praying like that.
ஆகவே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிப்பதிலே தவறு ஒன்றுமில்லை.
The apostle Paul, when he had a thorn in the flesh,
அப்போஸ்தலனாய் பவுலுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்ட பொழுது,
he says in 2 Corinthians 12,
2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார்,
verse 8, I entreated the Lord to take it away.
கர்த்தாவே இதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி,
12 verse 8,
2 கொரிந்தியர் 12 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார்.
So there's nothing wrong in calling him Lord.
ஆகவே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிப்பதிலே தவறு எதுவும் இல்லை.
But if you only call him Lord, there's something wrong.
ஆனால் கர்த்தாவே என்று மட்டுமே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஏதோ தவறு இருக்கிறது.
Because we must also call him Father.
அவரை அப்பா, பிதாவே என்றும் நாம் அழைக்க வேண்டும்.
How many times when you pray do you say Daddy?
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எத்தனை முறை அப்பா என்று சொல்லி ஜெபிக்கிறீர்கள்?
You pray to God like that?
நீங்கள் ஆண்டவரிடத்தில் அப்படி ஜெபிக்கிறீர்களா?
அப்பா,
அப்பா என்று சொல்லி.
That is the way we should pray most of the time.
அடிக்கடி அப்படி தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Because Jesus said that.
இயேசு அதை சொல்லி கொடுத்திருக்கிறார்.
In the Old Testament nobody could pray like that.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவருமே அப்படி ஜெபிக்க இயலவில்லை.
In the Old Testament there was a temple.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தேவாலயம் இருந்தது.
Which had three parts.
அதிலே மூன்று பகுதிகள் உண்டு.
And that one most holy place was covered with a curtain and God was living there.
மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அது திரையினாலே மூடப்பட்டிருந்தது. தேவன் அங்கே வாசமணினார்.
God is in heaven but he was giving his presence only in that place.
தேவன் வானத்திலே இருக்கிறார், ஆனால் அவருடைய சமூகத்தை அங்கே வைத்திருந்தார்.
And nobody could go there.
யாருமே அங்கே செல்ல முடியாது.
But when Jesus died,
ஆனால் இயேசு மரித்த பொழுது,
that curtain was torn into two.
அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழே இரண்டாக கிழிந்தது.
And now we can go right inside.
இப்பொழுது நேரடியாக உள்ளே செல்ல முடியும்.
That's why we can call him Father.
ஆகவே தான் நாம் அவரை அப்பா என்று அழைக்கலாம்.
And I want all of you who are born again right from the beginning to learn to call him Father.
ஆகவே நீங்கள் இரட்சிக்கப்பட்ட மனதிலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அவரை அப்பா என்று ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
Develop that habit.
இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Because it will bring a great security into our life.
ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொண்டு வரும்.
Think of an orphan.
ஒரு அனாதை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
No father or mother.
அந்த அனாதைக்கு தாயோ தகப்பனோ இல்லை.
If he has a problem, he has to go to some uncle or auntie or relative who may not take care of them.
அந்த அனாதை பையனுக்கு பிரச்சனை என்று வந்தால் தன்னுடைய மாமா இடத்திலேயோ அத்தை இடத்திலோ தான் போக வேண்டும். மாமாவும் அத்தையும் அந்த அளவுக்கு அவர்கள் பொறுப்பெடுக்க
மாட்டார்கள்.
ஒருவேளை மாமா அத்தை அன்பாக இருக்கலாம், ஆனாலும் இவனுக்கு நிச்சயம் இல்லை.
பட் யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் லைக் தட்.
ஆனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி அல்ல.
Can you imagine how helpless your little children will be if you, their father and mother both died?
அப்பாவும் அம்மாவும் இருவருமே மரித்து விட்டால் உங்களுடைய பிள்ளை எவ்வளவு உதவியற்ற பிள்ளையாய் மாறிவிடும் பாருங்கள்.
They would be helpless in this world.
இந்த உலகத்திலே உதவியற்ற பிள்ளைகளாய் அவர்கள் வளருவார்கள்.
And that is how many Christians behave when they are in trouble.
இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகளிலே சிக்கிக் கொள்ளும் பொழுது இதே போல தான் நடந்து கொள்கிறார்கள்.
They act as if they have no father, no mother.
தங்களுக்கு தகப்பனோ தாயோ இல்லாதது போல நடந்து கொள்கிறார்கள்.
Now that is all right for the unbeliever.
அவிசுவாசிகளை பொறுத்த மட்டில் அது சரிதான்.
That is all right for the millions of nominal Christians who have never surrendered their life to Jesus Christ.
தங்களுடைய வாழ்க்கை இதுவரை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காத லட்சக்கணக்கான பெயர் கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் அது சரிதான்.
Once upon a time you were a nominal Christian or a Hindu.
ஒரு காலத்திலே நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாகவோ அல்லது இந்துவாகவோ இருந்தீர்கள்.
God was not your father.
ஆகவே தேவன் அப்பொழுது உங்களுக்கு தகப்பனாக இல்லை.
But when you received Jesus as your Lord,
ஆனால் இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது
something wonderful happened.
அதில் அற்புதமான ஒன்று நடைபெறுகிறது.
Not only your sins were forgiven,
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல,
but almighty God became your father.
சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு அப்பாவாக மாறிவிட்டார்.
So he taught his disciples to pray like this.
ஆகவே தம்முடைய சீஷர்களுக்கு இப்படியாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
Our father who art in heaven, hallowed be thy name.
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Thy kingdom come and thy will be done on earth as it is in heaven.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
There are many other things he taught us to pray.
இன்னும் பல காரியங்களை ஜெபிக்க முடியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
Even for our earthly needs, give us this day our daily bread.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி பூமிக்குரிய தேவைக்காகவும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
There is nothing wrong in praying for our earthly needs.
நம்முடைய பூமிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிப்பதே தவறில்லை.
God, give me a house.
ஆண்டவரே, எனக்கு வாழ்வதற்கு ஒரு வீட்டை தாரும்.
Help me to rent a house or build a house.
ஆண்டவரே, ஒரு வீட்டை கட்டுவதற்கோ அல்லது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்பதற்கோ உதவி செய்யும்.
Help me to find a job.
ஆண்டவரே, ஒரு வேலை கிடைக்க உதவி செய்யும்.
Lord, please help my children to find to get a good education and get a job. ஆண்டவரே,
என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாரும்.
That's right.
அது சரிதான்.
Because that is part of this prayer, give us this day our daily bread.
இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்கிற ஜெபத்தின் ஒரு பகுதிதான் அது.
The way to earn our daily bread is by working.
அன்றின ஆகாரத்தை பெற்றுக்கொள்வது நாம் வேலை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Therefore it's right to pray that they will get a job.
ஆகவே அவங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பது நல்லதுதான்.
And therefore it's right to pray that they will do well in their examination.
ஆகவே தேர்விலே அவர்கள் நன்றாக எழுத வேண்டும் என்று ஜெபிப்பதும் நல்லதுதான்.
It's good to pray for our children that they will get married.
நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று ஜெபிப்பது நல்லதுதான்.
Because there's so much of sexual sin in the world.
இந்த உலகத்தில் எவ்வளவு பாலியல் பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது.
And the Bible says in 1 Corinthians 7 verse 1.
1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 1 வசனத்தில் வேதம் சொல்கிறது.
To avoid sexual sin, get married.
விபச்சார பாவத்துக்கு விலகி இருக்கும்படியாக, வேசித்தனத்துக்கு விலகி இருக்கும்படியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள்.
That is one way to overcome sexual sin, get married.
பாலியை பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு திருமணமாவது நல்லது.
The Bible says that.
வேதம் அதை சொல்கிறது.
So it's right to pray for that also for our children.
ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்காக திருமணத்திற்காக ஜெபிப்பதும் நல்லதுதான்.
So all these earthly things God is interested in us.
ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
See, take Adam.
ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்க.
God gave him a wife.
தேவன் அவனுக்கு மனைவியை கொடுத்தார்.
God gave him a home in the Garden of Eden.
அவனுக்கு வீடாக ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார்.
And God gave him a job as a gardener in the Eden.
அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்தார், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி காக்கும்படியாக.
God planned it.
தேவன் அதை திட்டமிட்டார்.
Give Adam a wife.
ஆதாமுக்கு மனைவி.
Give Adam a home.
ஆதாமுக்கு வீட்டை கொடுக்க
வேண்டும். Give Adam a job.
ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுக்க வேண்டும்.
That is how the Bible begins.
இப்படி தான் வேதமே ஆரம்பிக்கிறது.
This is our father.
இவர்தான் நம்முடைய தகப்பன்.
You must believe that for yourself and for your children.
உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும்.
I have a father in heaven.
பரத்தில் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு.
I am not an orphan.
நான் ஒரு அனாதை இல்லை.
Do you know that the people in the Old Testament were orphans?
உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் உள்ள மக்கள் அனாதைகளாக இருந்தார்கள்.
They could never call God father.
அவர்கள் ஒரு காலம் தேவனை அப்பா என்று அழைக்க முடியவில்லை.
You read how all the great men pray, Moses, Elijah, anybody.
மோசே, எலியா, எந்த தேவ மனிதனையும் நீங்கள் பாருங்கள் எப்படி ஜெபித்தார்கள்.
Oh God almighty.
சர்வவல்லமுள்ள தேவனே என்று ஜெபித்தார்.
That is how John the Baptist prayed. John the Baptist.
ஓ, யோவான் ஸ்நானன் அப்படி தான் ஜெபித்தார்.
But now when we become children of God, I don't say, oh God almighty, I say,
தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டபடினாலே ஓ சர்வவல்லமுள்ள தேவனே என்று ஜெபிக்க தேவையில்லை, அப்பா என்று ஜெபித்தால் போதும்.
We can call him God Almighty, but I prefer to call him Daddy.
நீங்கள் அவரை வேண்டுமானால் சர்வ வல்லமுள்ள தேவன் அழைக்கலாம், அது தவறில்லை, ஆனால் நானும் அவரை அப்பா என்று அழைக்க விரும்புகிறேன்.
Because that brings a closeness between us.
ஏனென்றால் அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொண்டு வருகிறது.
You know, there are a lot of songs, even in English and Tamil, where we sing to Jehovah.
ஆங்கிலத்திலேயும் ஏன் தமிழிலேயும் நிறைய பாடல் இருக்கிறது, ஏகோவா
தேவனுக்கு. To talk about God as Jehovah is right.
தேவனை பற்றி பேசும்பொழுது யெகோவா என்று கூப்பிடுவது சரிதான்.
When you sing a song to him and call him Jehovah, that's wrong.
ஆனால் நீங்கள் ஒரு பாடலை பாடும்பொழுது அவரை யெகோவா என்று அழைப்பது தவறு.
Because I have to call him Father.
அவரை நான் அப்பா என்று அழைக்க வேண்டும்.
What does your child call you when he comes to you?
உங்களுடைய பிள்ளை உங்ககிட்ட வரும்போது உங்களை எப்படி கூப்பிடுகிறான் அல்லது கூப்பிடுகிறாள்?
How does he call you, mothers?
அம்மா மார்களை சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளை உங்ககிட்ட வரும்போது எப்படி உங்களை அழைக்கிறது?
Does he do they call you Mrs. so and so, can I speak to you?
திருமதி உங்களுடைய கணவர் பெயரோ அல்லது உங்கள் பெயரோ போட்டுங்கள், உங்களிடத்தில் பேசலாமா என்று கேட்கிறார்களா?
Supposing your son comes to you and says, திருமதி, I want to speak to you.
உங்களுடைய மகன் வந்து, திருமதி இன்னார் இன்னாரே உங்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்று விரும்ப என்று சொன்னால் எப்படி இருக்கும்?
You think he is angry with you.
அவனுக்கு ஏதோ கோபம் வந்துவிட்டது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
You are not திருமதி to him, you are amma.
நீங்கள் உங்களுடைய மகனுக்கு திருமதி அல்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அம்மா.
Appa, your son, you're a father to.
நீங்கள் உங்களுடைய மகனுக்கு அப்பா.
So when I go to God,
ஆகவே நான் தேவனிடத்தில் போகும்பொழுது,
I say, oh Jehovah,
நான் யெகோவா என்று போனால்,
God will say, what's wrong with you?
என்னப்பா நடந்தது, உனக்கு என்ன தவறு என்று கேட்பார்.
Are you angry with me?
என் மேல கோபமா இருக்கியா?
I say, Daddy,
அப்பா,
develop this habit.
இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
There are so many wrong habits we have learned from Christendom.
கிறிஸ்தவத்திலிருந்து எவ்வளவோ தவறான பழக்கங்களை நாம் கற்றுக்கொண்டோம்.
Not only in the area of money and pastors and all that, like we have spoken.
பணம் என்ற பகுதியோ, பாஸ்டர் என்று அழைக்கக்கூடிய பகுதியோ, அது மட்டுமல்ல.
I can write a book on the wrong habits Christians have.
கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தவறான பழக்கங்களை குறித்து நான் ஒரு புத்தகத்தையே எழுதலாம்.
This is one of them.
அதில் இதுவும் ஒன்று.
Calling God Jehovah.
தேவனை யெகோவா என்று அழைப்பது.
Call him Daddy.
அவரை அப்பா என்று அழையுங்கள்.
He is your father. Jesus said it. Pray like this.
இயேசு இதை சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அப்பா என்று அழையுங்கள்.
And you read the whole New Testament. See if anybody called him Jehovah.
முழு புதிய ஏற்பாட்டையும் வாசித்து பாருங்கள், யாராவது அவரை யெகோவா என்று அழைத்திருக்கிறார்களா என்று.
இல்லை. All these English and Tamil songwriters.
ஆங்கிலம் தமிழ் பாடல் எழுதுகிறவர்கள் அப்படி எழுதுகிறார்கள், யெகோவா.
They don't know the Bible.
ஏனென்றால் அவர்கள் வேதத்தை அறியவில்லை.
Now we have God has given us understanding.
நமக்கு தேவன் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்.
You may say it's a small thing.
இது சிறிய காரியம் தானே
என்று சொல்லலாம். It is not a small thing.
இது சிறிய காரியம் அல்ல.
If I see your son coming and calling you Mr. or Mrs. so and so.
உங்களுடைய மகன் உங்களை பார்த்து திருவாளர் இன்னார் அவர்களே அல்லது திருமதி இன்னார் அவர்களே என்று உங்களை கூப்பிட்டால், நான் அதை பார்த்தால் எப்படி இருக்கும்?
I'll think your son has got a wrong relationship with you.
உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உங்களுக்கு தவறான உறவு இருக்கிறது என்று தான் நான் அறிவேன்.
And that is how I feel. Lot of God's people do not have the intimacy with God that we can have when we call him Father.
அவரை அப்பா என்று அழைக்கும் பொழுது எவ்வளவு நெருக்கத்தை நாம் உணர்கிறோமோ அந்த நெருக்கம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை.
You know, I never knew God as intimately as a father even for 16 years after I was born again.
நான் மறுபடியும் பிறந்ததற்கு பிறகு 16 ஆண்டுகளாக அவரை நான் அப்பா என்று நெருக்கமாக அறிந்ததே இல்லை.
What is the result?
அவருடைய விளைவு என்ன?
I was often worried.
நான் அடிக்கடி கவலைப்படுகிறேன்.
I was depressed.
நான் மனம் சோர்ந்து போய்விட்டேன்.
Discouraged.
அதிரியப்பட்டு விட்டேன்.
Often in a bad mood in the house.
வீட்டிலேயும் கூட நான் கெட்ட மூடிலே நான் இருந்திருக்கிறேன்.
Easily angry.
எளிதாய் கோபப்பட்டு விடுவேன்.
All these problems came because I did not know God as my.
இந்த பிரச்சனைலாம் ஏன் வந்தது என்று சொன்னால், நான் அவரை அப்பாவாக அறியவில்லை.
But when I came to know God as my personal father.
ஆனால் தேவனை என்னுடைய தனிப்பட்ட அப்பாவாக அறிந்து கொள்ள ஆரம்பித்த பொழுது,
Jesus said, be like a little child.
சிறு குழந்தையைப் போல இருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
That's wonderful.
அற்புதமான காரியம்.
I don't come to God like some very clever Bible scholar.
நான் மிகுந்த கைதேர்ந்த வேத மாணாக்கனைப் போல தேவனிடத்தில் வருவதில்லை.
When I pray to God, I pray to him like a 1-year-old child.
நான் ஒரு வயது குழந்தையைப் போல ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு வயது குழந்தையைப் போல ஜெபிக்கிறேன்.
That's how you must pray.
அப்படி தான் நீங்களும் ஜெபிக்க வேண்டும்.
Daddy.
அப்பா.
And you can ask God for anything.
தேவனிடத்தில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம்.
He won't give you everything that you ask for.
நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுக்க போவதில்லை.
That doesn't matter.
அது பொருட்டல்ல.
But we can ask for anything.
ஆனால் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம்.
I am not afraid to ask God for the most impossible things.
மிகவும் கூடாத காரியத்தை கூட தேவனிடத்தில் கேட்பதற்கு எனக்கு தயக்கமே இல்லை.
If you are clever, then you will analyze and say, what shall I pray, what shall I not pray?
நீங்கள் புத்திசாலியா இருந்தால் ஆண்டவரிடத்தில் என்னென்ன காரியங்களை கேட்கலாம், என்னென்ன காரியங்களை ஜெபிக்கலாம் என்று அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள்.
One year old child never thinks about all that when he comes
to the Father. ஒரு வயது குழந்தை உங்களிடத்தில் அப்பாவிடத்தில் வந்து கேட்கும் பொழுது அப்படியெல்லாம் எண்ணி பார்ப்பதில்லை.
I can imagine a 1-year-old child telling his father something like this, or a 2-year-old child.
ரெண்டு வயது குழந்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், அப்பாவிடத்தில் இப்படியெல்லாம் சொல்லுமா என்று கற்பனை செய்து
பாருங்கள். அப்பா, I want an elephant, real elephant you must get me.
எனக்கு உண்மையான யானை வேணும் அப்பா.
Not toy elephant, real one.
எனக்கு பொம்மை யானை எல்லாம் வேண்டாம், உண்மையான யானை வேண்டும் அப்பா.
Or I want a real aeroplane, not these toy aeroplanes.
எனக்கு இந்த பொம்மை ஏரோப்ளேன் எல்லாம் வேண்டாம், உண்மையான ஏரோப்ளேன் வேணும் அப்பா.
Father won't get it for him.
அப்பா வாங்கி கொடுக்க முடியுமா?
No.
இல்லை.
But the father will smile.
ஆனா அப்பா சிரிப்பார், பாருங்க பையன் யானையை கேக்குறான்.
How bold my child is that he can ask me for so many things.
இவ்வளவு பெரிய பெரிய காரியம் கேட்பதற்கு என் மகனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, எவ்வளவு தைரியமா தைரியசாலியா இருக்கிறான்.
I pray for some things like that, like asking for an elephant.
நானும் சில முறை இப்படி தான் ஜெபிக்கிறேன், யானையை கேட்பது போல.
I say, Lord,
ஆண்டவரே,
I want to live up to the age of 90.
90 வயது வரை ஆண்டவரே நான் உயிரோடு வாழ வேண்டும்.
I want to be healthy to travel and preach the word of God.
தேவனுடைய வார்த்தையை பல இடங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு நான் பிரயாணம் பண்ணி ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆரோக்கியம் எனக்கு வேண்டும்.
That is like asking for an elephant.
அது யானையை கேட்பது போல.
But I can ask.
நான் கேட்கலாம்.
If God gives it to me, good. If he doesn't give it, that's fine.
ஆண்டவர் எனக்கு கொடுத்தா நல்லது, கொடுக்காவிட்டாலும் அதுவும் நல்லது.
Don't be afraid to ask God for anything.
எதை வேண்டுமானாலும் தேவனிடத்தில் கேட்பதற்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம்.
Small things.
சின்ன காரியம்.
The other day I was traveling from America.
நான் அமெரிக்காவிலிருந்து பிரயாணம் பண்ணி
கொண்டு வந்தேன். One plane to another plane and came here.
அங்கிருந்து ஒரு விமானத்தில் ஏறி இறங்கி வேறு விமானம் பிடித்து இங்கே வந்தேன்.
I had to change my plane in Hong Kong, which is halfway between here and America.
இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய தூரத்திலே, பாதி தூரத்தில் இருக்கக்கூடிய ஹாங்காங்கிலே நான் இறங்கி வேறு விமானத்தை பிடிக்க வேண்டியிருந்தது.
So when I got into the other plane,
நான் வேறு ஏரோப்ளேன் ஏறினேன்.
I forgot my cap in the first plane.
நான் அதுக்கு முந்தைய ஏரோப்ளேன்ல என்னுடைய தொப்பியை மறந்து வச்சுட்டு வந்தேன்.
That is not worth much money, very
not. தொப்பி என்ன விலை இருக்கும்? அவ்வளவு ஒன்னும் பெரிய பணம்
கிடையாது. I came to Bangalore and I said, oh, I forgot my cap.
ஐயோ ஆண்டவரே, நான் தொப்பியை மறந்துட்டு வந்தேனே அந்த விமானத்துல.
So daddy,
அப்பா அப்பா,
can you please get me that cap from Hong Kong?
Hong Kong ல இருந்து எனக்கு அந்த தொலைச்ச அந்த தொப்பி எனக்கு கிடைக்க செய்வீங்களா ஆண்டவரே?
It's not worth very much.
அது அவ்வளவு விலை உயர்ந்தது அல்ல.
But give it for me.
ஆனா எனக்கு கொடுங்க.
And I opened my box expecting to see a miracle that the cap was there.
போய் என் பெட்டியை திறந்து பார்க்கறேன், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து எப்படியாவது தொப்பியை உள்ள வச்சிருப்பாருன்னு.
It was not there.
அங்க உள்ள இல்ல.
But 2 days later,
ரெண்டு நாள் கழித்து,
the airline sent the cap to me and I got it.
விமான கம்பெனி என்னுடைய தொப்பியை கொரியர் சர்வீஸ்ல வச்சு எனக்கு அனுப்பி இருக்காங்க.
Such a big airline company dealing with millions of people sending one cap to one small person.
உங்களால கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா, அவ்வளோ பெரிய விமான கம்பெனி, லட்சக்கணக்கான ஊழியர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய கம்பெனி ஒரு தொப்பியை எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க.
You know why?
ஏன் தெரியுமா?
Because I am a child of the King of Kings.
நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, ஆகவே அனுப்பியிருக்கிறார்.
You also.
நீங்களும் தான்.
Why don't you ask God for small things, big things, anything?
ஏன் சின்ன காரியத்தை ஆண்டவரே கேட்க கூடாது, பெரிய காரியத்தை ஆண்டவரே கேட்க கூடாது, அப்பாட்ட கேட்க
கூடாது? If God doesn't give it to me, I'm not going to have a complaint.
ஆண்டவர் எனக்கு அந்த தொப்பியை கொடுக்காட்டி நான் உடனே குறை சொல்ல போவதில்லை.
No, but I can ask.
நான் ஆனா கேட்கலாம்.
Sometimes we don't get because we don't ask.
சில சமயத்தில் நாம் கேட்காமல் இருக்கிறபடினாலே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்.
So God won't be bothered about that small thing.
ஓ தேவன்ல அந்த சிறு சிறு காரியத்துக்கெல்லாம் அவர் அக்கறை பட மாட்டார் என்று
எண்ணுகிறோம். He is bothered about the small things.
அவர் கண்டிப்பாக சிறு சிறு காரியங்களை விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
Small things, you forgot something in the house, Lord, please remind me where
வீட்டில் ஏதோ எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டீங்க, தேடிட்டு இருக்கீங்க, மறந்துட்டீங்க ஆண்டவரே, அதை கண்டுபிடிக்கிறங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே.
See, the cap is not the important thing for me. I don't care if I don't get.
எனக்கு தொப்பி முக்கியமான காரியம் இல்ல, அது வரவிட்டாலும் நான் அதை ஒரு பொருட்படுத்துவதில்லை.
What I got out of it is that my father cares for these little things for me.
தொப்பியோடு கூட எனக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால் என்னுடைய அப்பா இவ்விதமான காரியங்களிலே கூட எனக்காக கரிசனை படுகிறவராக
இருக்கிறார். That is what excites me, not the cap.
தொப்பி அல்ல, இதுதான் என்னை பரவசமடைய செய்கிறது.
I may lose that cap one day, so what?
ஒரு நாள் தொப்பியை நான் தொலைச்சிடலாம், அதனால என்ன?
But I got some understanding of my father.
ஆனால் என்னுடைய தகப்பனை குறித்த ஒரு விளக்கத்தை நான்
பெற்றுக்கொண்டேன். You can get that if you keep praying about little things to your father.
நீங்கள் சிறு சிறு காரியங்களுக்காக தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
I want to tell you three things from here.
இங்கிருந்து நான் உங்களுக்கு மூன்று காரியங்களை சொல்ல
விரும்புகிறேன். Number
1. முதலாவது காரியம்,
God cares about you.
தேவன் உங்களுக்காய் கருணைப்படுகிறார்.
As a father.
ஒரு தகப்பனாய் இருக்கிறவர்.
And no matter how much you have fallen into sin.
நீங்கள் எவ்வளவு பாவத்திலே விழுந்திருந்தாலும் சரி.
If you come back to him.
நீங்கள் அவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது
he will welcome you.
அவர் உங்களை அரவணைத்து அவர் உங்களை ஆதரிப்பார்.
You know the story of the prodigal son which Jesus said.
இயேசு சொன்ன அந்த கெட்ட குமாரனுடைய கதை உங்களுக்கு தெரிகிறதா?
That father was a man who had many servants in his house.
அந்த தகப்பனுக்கு தன்னுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள்.
The son says that my father has so many servants.
அந்த மகன் சொல்கிறான், எங்க அப்பா வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்.
How many people do you know in Tamil Nadu who got many servants working in their house?
தமிழ் நாட்டில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் பல வேலைக்காரர்கள் வேலை செய்கிற ஒரு வீடு?
Not one or two.
ஒன்று ரெண்டு வேலைக்காரர்கள் இல்ல.
You may have one servant working in your house.
உங்க வீட்டில் வேணா ஒரே ஒரு வேலைக்காரர் இருக்கலாம், ஆனால் அநேக வேலைக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு.
Only a crorepati can have that.
கோடீஸ்வரன் தான் அப்படி வைத்திருப்பான்.
And so we know the father was a multi crorepati.
ஆகவே அவருடைய தகப்பனார் அவர் பெரிய கோடீஸ்வரர், பல கோடி சொத்துக்காரர்.
The son said, give me half my share.
மகன் கேட்கிறான், உங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள், ஆகவே சொத்தை பிரித்தால் உங்கள் சொத்திலே பாதி எனக்கு வர வேண்டும், என்னுடைய பாதி சொத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். கொடுக்க வேண்டும் என்று
கேட்கிறான். The father gave it.
அப்பா கொடுத்தார்.
How much do you think he got?
அவனுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்?
Was it 1000 rupees?
1000 ரூபாயா?
1 lakh?
1 லட்சம் ரூபாயா?
No.
இல்லை.
He must have got minimum 1 crore.
குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் அவனுக்கு கிடைத்திருக்கும்.
And he goes off.
அவன் போய் விடுகிறான்.
Now how long does it take to spend 1 crore?
1 கோடி ரூபாயை செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்?
Even if you waste it every day it will take you a few years.
ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் செலவு செய்தாலும் ஒரு சில வருடங்களாவது ஆகும்.
He wasted it in so many years.
எவ்வளவோ ஆண்டுகளாக அந்த 1 கோடி பணத்தை அவன் செலவு செய்து கொண்டே இருக்கிறான்.
Then he comes back.
அதற்கு பிறகு திரும்பி வருகிறான்.
He has already ruined half the father's property.
ஏற்கனவே அப்பாவுடைய சொத்துல பாதியை திவாலாக்கிட்டான், காலியாக்கிட்டான்.
The father's wealth has become half because this fellow went off with half.
இவன் வீட்டை விட்டு வெளியே சென்ற உடனே அந்த சொத்தை பறித்து கொண்டு போன உடனே அப்பாவுடைய சொத்து பாதியாகிவிட்டது.
And this son is coming back who has gone away with half my property and wasted it.
என்னுடைய சொத்திலே பாதியை எடுத்துக்கொண்டு போய்விட்டான், இப்பொழுது அவன் திரும்பி வருகிறான்.
And the father sees him.
அப்பா அவனை பார்க்கிறார்.
And the father runs.
அப்பா ஓடுகிறார்.
It is the only place in the Bible where you see a picture of God running.
ஒரே ஒரு இடத்திலே தான் தேவன் ஓடுகிறதான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Only one place in the Bible where you picture see God is running.
முழு வேதாகமத்திலும் தேவன் ஓடுகிற ஒரே ஒரு இடத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Who is he running for?
யாருக்காக ஓடுகிறார்?
Is it some mighty apostle Paul who is coming back after some great work he has done?
பெரிய அப்போஸ்தலன், வல்லமையுள்ள அப்போஸ்தலன் பவுல் பெரிய ஊழியத்தை செய்துவிட்டு திரும்பி வருகிறார். அவரை வரவேற்கும்படியாக ஓடுகிறாரா?
He is running for a wretched sinner who has ruined half his property.
ஏற்கனவே தன்னுடைய சொத்திலே பாதியை காலியாக்கி விட்டதான பரிதாபமான ஒரு துர்பாக்கியமான ஒரு பாவியை நோக்கி ஓடுகிறார்.
And he embraces him.
அவனை அரவணைக்கிறார்.
He takes off his ring and puts it on his hand.
தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போடுகிறார்.
You know what that is?
அது என்ன தெரியுமா?
That is a picture of the baptism in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம்.
And he makes a big feast.
பெரிய விருந்தை வைக்கிறார்.
This is the picture Jesus gave us of our father.
ஒரு தகப்பன் என்கிறதான ஒரு காரியத்தை விளக்கும்படி இந்த சம்பவத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார்.
That means even if you have made a mess of your life,
நீ வாழ்க்கை எவ்வளவோ நீ குழப்பிக் கொண்டிருந்தாலும்,
don't stay far away saying, oh God will not receive me.
தூரத்தில் நின்று கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
He is waiting for you to come back. He will run to welcome you.
நீ திரும்பி வரும்படியாய் அவர் காத்திருக்கிறார். நீ திரும்பி வரும்பொழுது அவர் ஓடி உன்னை அரவணைத்துக் கொள்வார்.
This is the God who is our father.
இந்த தேவன் தான் நம்முடைய அப்பா.
No matter how much you have fallen.
எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
Remember God loves you.
தேவன் உன்னை நேசிக்கிறார்.
He will never stop loving you because that is his nature.
அவர் உன்னை அன்பு கூறுகிறதே அவர் ஒரு காலம் நிறுத்த மாட்டார். ஏனென்றால் அது அவருடைய சுபாவம்.
Nobody can change God's nature. His nature is to love.
அவருடைய சுபாவமே அன்பு கூறுவதுதான். யாருமே ஆண்டவருடைய சுபாவத்தை மாற்ற முடியாது.
Nobody sitting here need feel, oh I have made
such a mess of my life, God will never accept me again.
ஐயோ என்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ நான் அசிங்கப்படுத்தி விட்டேனே, அழித்து விட்டேனே, என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகத்தில் யாருமே உட்கார்ந்திருக்க வேண்டாம்.
You know, when the Peter was going to deny the Lord 3 times,
பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலிக்க,
the Lord warned him in advance.
ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு முன்னெச்சரித்திருந்தார்.
லூக்கா 22:32. He tells him, verse 31, Satan has asked for permission to sift you.
31st வசனத்திலே சாத்தான் உன்னை புழுகளை சுடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று
சொல்கிறார். லூக்கா 22:31.
லூக்கா 22:31.
Jesus knew that because he was in touch with his father.
இயேசு பிதாவோடு கூட தொடர்புடையவராக இருந்தபடினாலே அதை அறிந்திருந்தார்.
The father revealed to him, Satan has asked permission to sift Peter.
பேதுருவை புடைப்பதற்கு சாத்தான் அனுமதி கேட்டுக்கொண்டான் என்பதை பிதாவானவர் இயேசுக்கு தெரிவித்தார்.
He's going to tempt him. Satan is going to tempt him to deny you.
உன்னை மறுதலிக்கும்படியாக பிசாசு பேதுருவை சோதிக்க போகிறான் என்று இயேசுவுக்கு பிதாவானவர் சொல்கிறார்.
And he will deny you.
அவன் உன்னை மறுதலிப்பான்.
Within by next morning he'll deny you.
அடுத்த நாள் காலையிலேயே மறுதலித்து விட்டார்.
The Lord told Peter.
ஆகவே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார்.
Verse 34.
34ஆம்
வசனம். Before the cock crows, you will deny me 3 times.
சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை மறுதலிப்பாய் 3 தரம்.
So when you know that somebody is going to be tempted so strongly,
யாராவது ஒருவர் அவ்வளவு வலிமையாக சோதிக்கப்பட போகிறார் என்று அறிந்தோம்,
you ask yourself,
உங்களை நீங்களே கேட்டு பாருங்க.
Supposing you know one brother is going to be tempted very strongly tonight,
இன்று இரவு ஒரு சகோதரன் மிகவும் வலிமையாக சோதிக்கப்பட போகிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது.
We will pray, Lord, please don't let him fall into that sin.
ஆண்டவரே இந்த பாவத்தில் எப்படியாவது அவர் விழுந்து விட கூடாது என்று நாம் ஜெபிப்போம்.
Don't let him fall, don't let him slip up there.
ஆண்டவரே இந்த இடத்தில் அவன் ஒழுக்கி விட வேண்டாம், விழுந்து விட வேண்டாம், தவறு செய்து விட வேண்டாம் என்று ஜெபிப்போம்.
Why didn't Jesus pray like that?
ஏன் அப்படி இயேசு ஜெபிக்கவில்லை?
He says in verse 32, I have prayed for you.
நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று 32ஆம் வசனத்திலே சொல்கிறார். லூக்கா 22:32.
I am not praying that you will not fall.
ஆனால் நீ விழக்கூடாது என்பதற்காக நான் ஜெபிக்க
போவதில்லை.
நீ விழுவாய்.
I will not pray that you should not fall.
நீ விழக்கூடாது என்று நான் ஜெபிக்க மாட்டேன்.
Why is that?
ஏன் அப்படி?
God's wisdom is greater than ours.
நம்முடைய ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய ஞானம் பெரியது.
God's ways are not our ways.
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல.
I'll tell you,
நான் சொல்கிறேன்.
The Bible says Hebrews 7:25, Jesus is always praying for us 24 hours.
எபிரேயர் 7:25 வசனத்தின்படியாய் 24 மணி நேரம் தேவன் அவரிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார்.
Jesus is praying.
இயேசு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்.
Just like he prayed for Peter.
பேதுரு ஜெபித்தது போல.
Sometimes he prays that we will not fall into sin.
சில நேரங்களிலே நாம் பாவத்திலே விழாதபடிக்கு அவர் ஜெபிக்கிறார்.
Sometimes he does not pray that we should not fall.
சில சமயங்களிலே நாம் விழ கூடாது என்று ஜெபிப்பதில்லை.
And you need to understand why Jesus does not pray that we should not fall.
இயேசு ஒரு விழக்கூடாது என்று ஜெபிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
Here is the reason.
இங்கே அந்த காரணம் இருக்கிறது.
God has to humble us in many ways.
பல வழிகளிலே தேவன் நம்மை தாழ்த்த வேண்டியிருக்கிறது.
And he tries to humble us by difficult situations in our place of work.
நம்முடைய வேலை ஸ்தலத்திலே கடினமான சூழ்நிலைகளை அனுமதிப்பதன் மூலமாய் தேவன் நம்மை தாழ்த்துகிறார்.
He may humble some of you young people by difficult parents who don't understand you.
சில வாலிபர்களே உங்களை புரிந்துகொள்ளாத கடினமான பெற்றோர்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை சில சமயம் தாழ்த்தலாம்.
He tries to humble you by financial loss in your business.
உங்களுடைய தொழிலிலே பொருளாதார பண நஷ்டம் வருவதை அனுமதித்து தேவன் உங்களை தாழ்த்தலாம்.
He tries to humble you by sickness in the family.
குடும்பத்திலே ஒரு வியாதியை ஆண்டவர் கொடுப்பதன் மூலமாக உங்களை தாழ்த்தலாம்.
There are 101 ways in which God tries to humble us.
தேவன் நம்மை தாழ்த்துவதற்கு 101 வழிகள் உண்டு.
But if all, because humility is very important for God.
ஏனென்றால் தேவனை பொறுத்தமட்டில் தாழ்மை என்பது மிக முக்கியம்.
Because if he is not able to humble you, God becomes your enemy.
உங்களை தேவன் தாழ்த்தாவிட்டால் தேவனே உங்களுக்கு விரோதியாய் மாறிவிடுவார்.
God is the enemy of all proud people.
எல்லா பெருமையான மக்களுக்கும் தேவன் விரோதியாய் இருக்கிறார்.
And he does not want to be your enemy.
உங்களுடைய விரோதியாக அவர் இருக்க விரும்புவதில்லை.
So he tries to humble you with various circumstances.
ஆகவே பல சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பதன் மூலமாக உங்களை தாழ்த்துகிறார்.
Maybe he gives you a very difficult wife to humble you.
ஒருவேளை உங்களை தாழ்த்தும்படிக்கு கடினமான ஒரு மனைவியை உங்களுக்கு கொடுக்கலாம்.
Or a difficult husband to humble you.
உங்களை தாழ்த்துவதற்கு தேவன் ஒரு கடினமான கணவனை கொடுத்திருக்கலாம்.
Or a rebellious son to humble you.
அல்லது உங்களை தாழ்த்தும்படிக்கு ஒரு முரட்டாட்டமான மகனை கொடுத்திருக்கலாம்.
And if you are such a hard person that you don't humble yourself with any of these things.
இவ்விதமான காரியங்களை அனுமதித்தும் நீங்கள் தாழ்த்த கூடாதபடிக்கு கடினமான மனிதனாய் இருந்தால்,
then God's last method
தேவனுடைய கடைசி வழி,
லாஸ்ட் மெத்தட்,
தேவனுடைய கடைசி வழி
இஸ் டு மேக் யூ ஃபால் இன்டு sin.
பாவத்திலே உன்னை விழ வைப்பார்.
யூ மே ஃபால் இன்டு அடல்ட்ரி.
நீ ஒருவேளை விபச்சாரத்திலே விழலாம்.
யூ மே ஃபால் இன்டு சம் டெரிபிள் sin அண்ட் லூஸ் யுவர் டெஸ்டிமோனி.
பயங்கரமான பாவத்திலே நீ விழுந்தினுடைய சாட்சியை இழந்து போகலாம்.
எவ்ரிபடி will know about it.
எல்லாருக்கும் அது வெளிரங்கமாகும்.
தட் இஸ் தி லாஸ்ட்.
அது கடைசி வழி.
God doesn't want anybody to fall into sin.
தேவன் யாருமே பாவத்திலே விழ விரும்பவில்லை.
But if that is the only way to humble a person, then he'll even do that.
ஆனால் உன்னை தாழ்த்துவதற்கு அது ஒரே ஒன்றே தான் வழி என்று சொன்னால் அவர் செய்வார்.
And then Jesus will not pray that you should not fall.
அந்த நேரத்தில் நீ விழ வேண்டாம் என்று இயேசு ஜெபிக்க மாட்டார்.
So let him fall.
விழட்டும்.
Because I've tried every other method to humble him. He's too proud.
அவனை தாழ்த்துவதற்கு பல வழிகளையும் கையாண்டு விட்டேன். ஆனாலும் அவன் இன்னும் பெருமையா இருக்கிறான்.
Peter was like that.
பேதுரு அப்படி தான் இருந்தார்.
He was so strong.
மிகவும் வலிமுள்ள பேதுருவாயிரு.
There was no way to humble him except by he has to deny.
அவரை தாழ்த்துவதற்கு வேறு வழியே இல்லை. அவரை மறுதலிக்க செய்து தான் தாழ்த்த வேண்டும்.
That is why Jesus did not pray that he will not fall.
ஆகவே தான் பேதுரு விழக்கூடாது என்று இயேசு ஜெபிக்கவில்லை.
Because if he didn't fall, he'd be proud.
விழாவிட்டால் பெருமையாகவே இருந்து விடுவார்.
And if he's proud, he'll not be ready to be the mighty apostle on the day of Pentecost.
பெருமையாக இருந்தால் பெந்தேகோஸ்தே நாளிலே பிரசங்கிப்பதற்கு வல்லமுள்ள அப்போஸ்தலனாய் மாற முடியாது.
How can be an apostle if God is his enemy?
பெருமையுள்ள அப்போஸ்தலனாக இருந்தால் தேவனே அவனுக்கு உறுதியா இருப்பார்.
Then how can he be an apostle there?
அப்படியானால் எப்படி அப்போஸ்தலனாக இருக்க முடியும்?
But he prayed for another thing.
ஆனால் வேறொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறார்.
He says, Simon, you will fall. I will not pray that you will not fall.
நீ விழக்கூடாது என்று நான் ஜெபிக்க மாட்டேன். ஆனால் உனக்காக வேண்டிக் கொள்வேன்.
But I prayed something else for you.
உனக்கு வேறு ஒன்றுக்காக ஜெபித்திருக்கிறேன்.
That when you fall,
நீ விழும்பொழுது,
and you reach the bottom of the pit,
நீ அந்த குழியின் அடியிலே போய் அடையும் பொழுது,
when you are down there,
அங்கே அடிமட்டத்திலே நீ போய் கிடக்கும் பொழுது,
so low that you cannot go any further,
அதற்கும் கீழாக போக முடியாத அளவுக்கு படு பாதாளத்திலே ஆழத்திலே நீ போன பிறகு,
I am praying that you will not lose your faith.
உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபிக்கிறேன்.
What is lose faith?
விசுவாசம் இழந்து போவது என்றால்
what is the meaning of losing faith?
விசுவாசம் இழப்பது என்றால் என்ன?
That when you've gone right to the bottom of sin in your life,
உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் அடித்தளத்துக்கு போன பிறகு,
say, oh, there's no hope for me.
Oh, எனக்கு நம்பிக்கையே இல்லை.
God doesn't love me now.
தேவன் இப்பொழுது என்னை நேசிப்பதில்லை.
That is loss of faith.
அதுதான் விசுவாசத்தின் இழப்பு.
He says, I'm praying that you will not lose your faith.
நீ விசுவாசம் ஒழிந்து போகாதபடி,
that even when you reach there,
நீ அந்த இடத்தை போய் அடைந்தாலும்,
so low that you cannot go lower,
நீ அதற்கும் கீழாக போக முடியாத அளவுக்கு கீழே போனாலும்,
I pray that you will believe that God loves you.
தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்க முடியாது.
So what is faith?
அவன் நான் என்ன சொல்கிறேன்?
What is faith?
விசுவாசம் என்றால் என்ன?
Faith is to believe that God loves you even when you have reached the bottommost level of sin.
பாவத்தின் அடி தளத்திற்கு நீங்கள் போயிருந்தாலும் தேவன் அங்கேயும் உங்களை நேசிக்கிறார் என்பதுதான் விசுவாசம்.
Sin is a serious thing.
பாவம் என்பது சீரியஸான காரியம், பெரிய காரியம்.
God doesn't want you to sin even a little bit.
கொஞ்சம் கூட நீங்கள் பாவம் செய்ய தேவன் விரும்பவில்லை.
He doesn't even want you to have a dirty thought.
அசுத்த எண்ணம் கொஞ்சம் கூட வருவதை தேவன் விரும்பவில்லை.
But if you keep on sinning,
தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால்,
bottom of the pit,
அந்த குழியின் அடியிலே போய்விட்டால்,
God still loves you.
தேவன் அங்கேயும் உன்னை நேசிக்கிறார்.
You can say, Father,
அப்பா,
please help me to come back to you.
உம்மிடத்திலே வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் அப்பா.
I want to turn from sin.
பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும் அப்பா.
You can't come back to the Father if you still want to live in the far country with the pigs.
நீங்கள் பன்றியோடு கூட தூர தேசத்திலே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் தாப்பரண்டை திரும்பி வர முடியாது.
The Father will not come there.
உங்க அப்பா அங்க வர மாட்டார்.
But if you are willing to leave the pigs and leave your old friends and leave that country and come back, God will receive you.
ஆனால் உன்னுடைய பன்றிகளை விட்டு விடுவதற்கும் உன்னுடைய நண்பர்களை விட்டு விடுவதற்கும் அந்த தூர தேசத்தை விட்டு விடுவதற்கும் நீ திரும்பினால் தேவன் வந்து உன்னை ஏற்றுக்கொள்வார்.
No matter how much you have fallen,
எவ்வளவு விழுந்து விழுந்தாலும் பரவாயில்லை.
Even if you have wasted crores of his rupees,
அவருடைய பணத்திலே கோடிக்கணக்கான பணத்தை விரயமாக்கி இருந்தாலும் சரி,
he will welcome you.
அவர் உனக்காய் ஓடி வருவார்.
Because he is your father.
அவருடைய தகப்பன்.
So that is faith.
இதுதான் விசுவாசம்.
I remember one young man who used to come to our church in Bangalore.
பெங்களூர்லே ஒரு வாலிபன் சபைக்கு வந்து கொண்டிருந்தார். எனக்கு ஞாபகம் வருகிறது.
He was not born again. He was defeated.
அவர் மறுபடியும் பிறக்கவில்லை. வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்திருந்தார்.
One thing I liked about him, he was absolutely honest. He never pretended anything.
ஆனால் அவரை பற்றிய ஒரு காரியம் நான் விரும்புகிறது என்னவென்றால், முற்றிலும் நேர்மையுள்ளவனாய் இருந்தான்.
I always like honest people.
நான் எப்பொழுதுமே நேர்மையானவர்களை எனக்கு பிடிக்கும்.
Even if they are sinners.
பாவிகளா இருந்தாலும் சரி.
So he would come to me.
அவர் என்னிடத்தில் வருவார்.
Say, brother Zach, I again got drunk.
So Zach அவர்களை மீண்டும் நான் குடிச்சிட்டேன்.
I again started smoking cigarettes.
திரும்பவும் நான் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
Again fell.
மீண்டுமா நான் விழுந்துட்டேன்.
Then one day he was being transferred to another town.
ஒரு நாள்ல வேற ஒரு ஊருக்கு வேலை மாற்றமாகி போனார்.
He still hadn't accepted Christ.
இன்னமாய் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை.
So he came to say goodbye to me.
அவர் என்னிடத்திலே goodbye என்று சொல்ல வந்தார்.
And as he was leaving,
அவர் வரும்பொழுது,
as he was leaving,
அவர் போகும்பொழுது,
I said, see, I don't know when you will reach the bottom level of sin.
பாவத்தின் அடித்தளத்தை எப்பொழுது சென்று அடைவாய் என்று எனக்கு தெரியவில்லை.
One day you will reach there.
ஒரு நாளிலே அந்த இடத்தை அடைவாய்.
And when you reach there,
அங்கே சென்று அடையும் பொழுது,
remember two things.
இரண்டு காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்.
God loves you.
தேவன் உன்னை நேசிக்கிறார். உன்னில் அன்பா இருக்கிறார்.
I love you also.
நானும் உன்னை நேசிக்கிறேன்.
You can always come to my home. My door is open.
என்னுடைய கதவு திறந்திருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய வீட்டுக்கு வரலாம்.
I won't despise you because you've fallen into sin.
நீ பாவத்தில் விழுந்தபடினாலே உன்னை நான் அற்பமா எண்ணவில்லை.
And God doesn't despise you either.
தேவன் உன்னை அற்பமா எண்ணவில்லை.
You can come back to him.
நீ திரும்பி வரலாம்.
I saw him some years later.
சில ஆண்டுகள் கழித்து அவனை பார்த்தேன்.
Born again.
மறுபடியும் பிறந்து விட்டார்.
A good brother in a church.
நல்ல சகோதரர் ஒரு சபையில் இருக்கிறார்.
See what God can do.
தேவனால் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள்.
Don't give up hope for your wayward children.
வழி விலகி சென்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை இழந்து விடாதீர்கள்.
Tell them.
அவளை பார்த்து சொல்லுங்க.
God loves you.
தேவன் உன்னை நேசிக்கிறார்.
I love you too.
நானும் உன்னை நேசிக்கிறேன்.
I don't agree with what you are doing. It's all wrong what you are doing.
நீ செய்கிறதை நான் ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. நீ செய்வதெல்லாம் தவறுதான்.
But I love you.
ஆனாலும் நான் உன்னை அன்பா இருக்கிறேன்.
So we must be secure in this love of God.
ஆகவே இந்த தேவனுடைய அன்பிலே நாம் பாதுகாப்புணர்வு பெற்றவளாய் இருக்க வேண்டும்.
So that's the first thing.
இதான் முதல் காரியம்.
The second thing in that prayer,
இந்த ஜெபத்திலே உள்ள இரண்டாவது காரியம்,
is our Father who art in heaven.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே.
So that's the second thing we must remember.
ஆகவே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம்,
He runs this universe from heaven.
அவர் இந்த அண்ட சராசரத்தையும் பரமண்ட பரலோகத்திலிருந்து அவர் இயக்குவிக்கிறார்.
There's a verse in Isaiah which says he calls the stars by name.
அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று ஏசாயாவிலே ஒரு வசனம் உண்டு.
Even if there are 1000 stars you will not be able to remember all the names.
மொத்தமே 1000 நட்சத்திரங்களா இருக்குது என்று சொன்னாலே உங்களுக்கு அந்த பெயரை மனப்பாடமாய் சொல்ல முடியாது.
Crores and crores and crores of stars.
கோடி 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 கோடியாய் நட்சத்திரங்கள் இருக்கிறது.
He calls them by name.
ஆனாலும் அவர் ஒவ்வொன்றையும் அவர் பெயரிட்டு அழைக்கிறார்.
He can do anything.
அவரால் எதையும் செய்ய முடியும்.
There's nothing he cannot do.
அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை.
He can shut the mouths of lions.
சிங்கத்தின் வாயை அடைக்க முடியும்.
When his servants have to be protected,
அவருடைய ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சிங்கத்தின் வாயை அடைப்பார்.
And in the second century when the Christians were thrown to the lions, he opened the mouths of the lions to eat up the Christians also.
இரண்டாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் சிங்கக்கிபிலே போடப்பட்ட பொழுது சிங்கங்களின் வாயை திறந்தார். அந்த சிங்கங்கள் அந்த கிறிஸ்தவர்களை சாப்பிட்டது.
That depends on what God thinks is best.
அது எதை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால் எது மேன்மையானது என்று ஆண்டவர் எண்ணுகிறாரோ அதை செய்வார்.
In Daniel's time he shut the mouths of lions.
தானியேலின் நாட்களிலே சிங்கத்தின் வாயை அடைத்தார்.
In the second century when the Christians were thrown to the lions, he opened the mouths of the lions to eat them.
இரண்டாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படும் பொழுது அவர் சிங்கத்தின் வாயை திறந்தார்.
But he can do anything.
அவரால் எதையும் செய்ய முடியும்.
He can stop anybody from doing any harm to you.
உங்களுக்கு யாரும் எந்த தீமையும் செய்ய முடியாதபடிக்கு அவர் தடுத்து நிறுத்த முடியும்.
You remember when Peter, when Jesus stood before Pilate,
இயேசு பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார்.
Pilate tried to scare him.
பிலாத்து இயேசுவை பயமுறுத்த பார்க்கிறார்.
Just like a lot of people try to frighten Christians.
இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களை பயமுறுத்துகிறார்களே அதுபோல.
Don't you know I can do this to you?
ஏய், உனக்கு நான் இதை செய்து விடுவேன் தெரியுமா?
Your boss may say that.
உங்களுடைய மேலதிகாரி வேலையிலே சொல்லலாம்.
Your landlord may say that.
உங்களுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர் செய்யலாம்.
Maybe you are a poor helpless worker.
ஒருவேளை நீங்கள் ஏழை ஒரு வேலைக்காரராக இருக்கலாம்.
Your boss or landlord threatens you, don't you know what I can do to
hey naan enna seiyum theriyuma endru solli ungalaiya neenga meladhigari ungalai bayamuruthalam.
This is how Pilate was the mighty governor and ruler.
Pilate avan oru governor aga irundhan, avan oru valamulla oru aalugai seigira nilaiyil irundhan.
And Jesus was like a helpless carpenter, all beaten up by the soldiers.
Por veerargalale adikkappattu உதவியற்ற ஒரு தச்சனாக இயேசு பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார்.
And he stands there.
அங்கே அவர் அப்படியே நிற்கிறார்.
Bleeding.
அங்கே ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கிறது.
All his clothes all torn.
அவருடைய சட்டைகள் ஆடைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது.
Pilate sitting with his royal robes.
அங்கே பிலாத்து ராஜரீக வஸ்திரம் தரித்தவனாய் வீற்றிருக்கிறார்.
And it says when Pilate asked him a question.
பிலாத்து அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்.
Luke John 19 verse 9.
யோவான் 19 அதிகாரம் 9 வசனம்.
Pilate says,
Pilate solugiran,
where are you from?
Nee inge irundhu vandirukkai?
Jesus just keeps quiet and says nothing.
Yesu amaiyaa irukkar.
Pilate gets angry.
Pilate ku kobam varugirathu.
I ask a question and somebody, this poor man, will not answer me.
எங்கிருந்து வந்தவன் என்று நான் கேள்வி கேட்கிறேன், நீ அதற்கு பதில் சொல்லுகிறது இல்லையா?
Verse 10.
பத்தாம் வசனம்.
You don't speak to me.
நீ என்னோட பேசுகிறது இல்லையா?
You know who I am?
நான் யார் தெரியுமா?
Don't you know I have the power to release you right now or to crucify you?
இந்த நேரத்தில் உன்னை விடுதலை பண்ண உனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் உனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா?
I can imagine Pilate angry because he's never heard anybody like this.
இது போல யாருமே நிற்பதை பார்த்ததே இல்லை. ஆகவே பிலாத்துக்கு கடும் கோபம் வருகிறது.
Red in his face.
அவருடைய முகம் சிவக்கிறது.
Don't you know I have power to crucify you or to release you?
உன்னை சிலுவையில் அறைவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா?
And Jesus is not excited.
இயேசு அங்கே கலக்கமடையாமல் அப்படியே நிற்கிறார்.
Cheerful.
அவர் சந்தோஷமுள்ளவராய் நிற்கிறார்.
அமைதியாக
சொல்கிறார்,
Sorry Pilate, you have no authority over me.
மன்னித்துக் கொள்ளுங்கள் பிலாத்துவே, என் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை.
Unless my father gives it to you,
என்னுடைய பிதா உனக்கு கொடுத்தால் ஒழிய,
you cannot touch a hair on my head.
தலையில ஒரு முடியை கூட உன்னால் தொட முடியாது.
Do you know that this is what we can also say?
நாமும் இதை சொல்ல முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
Wherever we are taken,
நாம் எங்கெங்கு கொண்டு செல்லப்பட்டாலும்,
even if you are taken to a court,
ஒருவேளை வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படலாம்,
you cannot touch me.
நீ என்னை தொட முடியாது.
You cannot touch a hair on my head.
தலையில இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட தொட முடியாது.
Because I have a father who runs this universe.
நண்ட சராசரத்தை இயக்கக்கூடிய ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார்.
That is the faith you must have.
இந்த விசுவாசம் தான் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும்.
God can do anything.
தேவனால் எதையும் செய்ய முடியும்.
There's nothing he cannot do for you.
அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
What a wonderful thing to be.
என்ன அற்புதமான காரியம்.
I don't know what problem you are facing in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது என்ன பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது.
But I'm sure it is not a bigger problem than Jesus was facing before Pilate. They was going to kill him.
ஆனால் இங்கே இயேசு பிலாத்துக்கு முன்பாக சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அவரை கொல்ல போகிறார்கள், அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை உங்களுக்கு இல்லை.
There's a dignity about a child of God.
ஒரு தேவனுடைய பிள்ளைக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு.
What do you think Jesus stood like this?
இயேசு எப்படி நின்றிருப்பார் என்று எண்ணுகிறீர்கள்?
Oh please 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 don't kill me.
ஐயோ ஐயோ ஐயோ, என்னை கொலை செஞ்சிடாதீங்க, தயவு செய்து, நான் கெஞ்சி கேட்கிறேன்.
I never did anything wrong, please.
நான் தவறே ஒண்ணுமே செய்யல, என்னை கொன்றாதீங்க.
He was the king of kings.
அவர் ராஜாதி ராஜா.
Even though his clothes were torn, he was the king.
அவருடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டிருந்தாலும் அவர் ராஜாதான்.
And Pilate was sitting with all those robes, but he was a slave.
பிலாத்து ராஜ வஸ்திரம் தரித்திருந்தாலும் அவன் அடிமை.
He was a slave to the opinions of people.
அவன் மக்களுடைய அபிப்பிராயத்துக்கு அடிமைப்பட்டவனாய் இருந்தான்.
He was afraid.
பயப்படுகிறான்.
If I don't kill these people, these fellows will complain to me, to Caesar, I'll lose my job.
நான் இவரை கொலை செய்யவில்லை என்று சொன்னால் ராயனுக்கு போய் மக்கள் புகார் செய்து விடுவார்கள், அவர்கள் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விடுவார், வேலையை விட்டு நீக்கி விடுவார்.
Who was the slave and who was the king?
அங்கே உண்மையான அடிமை யார், உண்மையான ராஜா யார்?
The man with the big robes was the slave.
பெரிய வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறவன் அவன் அடிமை.
This one with torn clothes was the king.
கிழிந்த வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறவர் ராஜா.
That is the position as Christians.
கிறிஸ்தவராய் இருக்கக்கூடிய நமக்கு அதுதான் அந்த ஸ்தானம்.
I remember one when some religious people took me to a court.
ஒரு முறை மதவாதிகள் என்னை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றார்கள்.
And I stood there before the judge.
நான் அந்த நீதிபதிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன்.
It's quite a long distance.
ரொம்ப தூரத்துல நான் நிக்கிறேன் நீதிபதிக்கு முன்பாக.
So he cannot hear what I am saying.
ஆகவே நான் சொல்வதை அவர் கேட்க முடியாது.
But I quietly said.
ஆனா அமைதியா நான் சொன்னேன்.
You can do nothing against me.
உங்களால் எனக்கு விரோதமாய், உங்களுக்கு எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது.
Because except what my father tells you.
என்னுடைய அப்பா உங்களுக்கு சொன்னால் வழியே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
He couldn't do anything. He could not do anything.
அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை.
What a wonderful example Jesus has given.
இயேசு நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார்.
Nobody can touch us.
ஒருவரும் நம்மை தொட முடியாது.
We must know the promises of the Bible.
தேவனுடைய வேதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை நாம் அறிந்திருக்க
வேண்டும். That's why it's important for you to read the Bible.
ஆகவே தான் நீங்கள் வேதத்தை வாசிப்பது முக்கியமானது.
See Zechariah chapter 2.
சகரியா இரண்டாம் அதிகாரம்.
Wonderful promise.
அற்புதமான வாக்குத்தத்தம்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
The last part.
கடைசி பகுதி.
Is a promise to God's people.
இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம்.
If anyone touches you, he is touching the apple of God's eye.
உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான்.
Have you ever tried touching the apple of your eye? உன்னுடைய
கண் அந்த கருவிழியை எப்பொழுதாவது தொட முயற்சித்திருக்கிறீர்களா?
Don't try it.
கண்மணி.
Don't try it because it will hurt you.
முயற்சிக்க வேண்டாம் என்றால் அது காயப்பட்டு விடும்.
You know, sometimes we have accidentally touched our eye.
தற்செயலாக நம்முடைய கண்ணின் கண்மணியை தொட்டு விட்டால்
painful.
வலிக்கிறது.
No other part of the body we feel pain like that.
அது போன்ற வலி வேறு எங்க தொட்டாலும் இருப்பதில்லை.
Anywhere we don't feel pain.
எங்க தொட்டு பாருங்கள் வலி இருக்கிறதில்லை.
But if anybody touches the apple of your eye.
ஆனால் உங்கள் கண்ணின் மணியை யாராவது தொட்டால்
I am the apple of God's eye.
நான் தேவனுடைய கண்மணி.
Do you know that you are the apple of God's eye?
உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தேவனுடைய கண்மணியாய் இருக்கிறீர்கள்.
How can somebody touch you and God do nothing?
உங்களை யாராவது தொட்டு தேவன் ஒன்றுமே செய்யாமல் எப்படி இருப்பார்?
If somebody touches the apple of your eye, do you just sit back and do nothing?
யாராவது உங்களுடைய கண்ணின் மணியை தொட்டா அப்படியே நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா?
It's a wonderful promise.
அற்புதமான வாக்குத்தத்தம்.
You know, I love reading the Bible.
நான் வேதத்தை வாசிப்பதை நேசிக்கிறேன்.
I become so rich with these promises.
இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக நான் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறேன்.
They deliver me from all fear and anxiety and tension.
எல்லா பயம், எல்லா மன அழுத்தம், எல்லா பதற்றத்திலிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்மை விடுதலை ஆக்குகிறது.
You may say, I'm a poor person. I don't know any superintendent of police or MP. I don't know anybody.
நான் ஒரு ஏழை மனுஷன். எனக்கு சூப்பர்டா போலீஸ தெரியாது, எஸ்பியை தெரியாது, மினிஸ்டர் தெரியாது, எம்பியை தெரியாது.
But you know the king of kings.
ஆனால் நீ ராஜாதி ராஜா வேறு
இருக்கிறாய். And you are the apple of his eye.
நீ அவருடைய கண்ணின் மணியாய் இருக்கிறாய்.
You must really live in a close relationship with your father.
உன்னை அப்பாவோடு கூட நெருங்கிய உறவில் நீங்கள் வாழ வேண்டும்.
You must say our father, my father who art in heaven.
நீங்க பரலோகத்தில் இருக்கீங்க.
You can do everything.
நீ எல்லாவற்றையும் அங்கிருந்து செய்கிறீர்கள்.
There's nothing you cannot do.
உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
You can stop wicked people from doing things.
துன்மார்க்கர் காரியங்களை செய்வதை தடுத்து நிறுத்த முடியும்.
I can tell you so many stories of that, of God does miracles.
தேவன் அற்புதம் செய்த பல கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம்.
That's the second thing you must know.
இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம்.
First, that God loves you and cares for you even if you have fallen.
நீங்கள் விழுந்தாலும் தேவன் உங்களுக்காய் கரிசனைப்படுகிறார், உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார்.
And secondly, that God, this God is your father who can do everything.
தேவன் இரண்டாவது தேவன் அவரால் தகப்பன் அவரால் எல்லாமே செய்ய முடியும்.
Then the third thing.
மூன்றாவது காரியம்.
Thy will be done on earth, Matthew 6, verse 10, as it is in heaven.
மத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
You must believe that God's plan for you is the best for you.
உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கக்கூடிய சித்தம் திட்டம் தான் மேன்மையான திட்டம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
What God says is much better for you than what you think.
நீங்கள் எண்ணுவதை காட்டிலும் தேவன் சொல்வதுதான் மேன்மையான காரியம்.
Ask God to fill you with the Holy Spirit.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள்.
God tells you something through his spirit, listen to it.
அவருடைய ஆவியானவர் மூலமாக தேவன் உங்களுக்கு எதையாவது சொன்னால் அதை கவனித்து கேளுங்கள்.
Listen to the voice of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள்.
All of you college and young boys and girls.
கல்லூரியிலே படிக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளே,
all the other worldly boys and girls are doing so many things.
உலக பிரகாரமான பையன்களும் பிள்ளைகளும் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள்.
But Jesus lives in your heart.
ஆனால் இயேசுவுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
Don't do like that.
நீ அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்.
Don't dress like those girls dress.
அந்த பெண்கள் ஆடை அணிவது போல நீ அணிய வேண்டாம் என்று சொல்கிறார்.
They may invite you to the movies. Don't go.
படத்துக்கு கூப்பிடுவாங்க, போகாதீங்க.
Say no.
மாட்டேன் சொல்லுங்க.
I don't go.
நான் போக மாட்டேன்.
God's plan is the best.
தேவனுடைய திட்டம் தான் மேன்மையான திட்டம்.
They may say, "Oh, we enjoyed that movie."
ஓ, இந்த படத்தை நீ வந்து பார்த்திருக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு.
Say no.
இல்ல,
God's plan for me is the best.
தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் தான் மேன்மையானது.
He doesn't want me to defile my mind by watching that dirty cinema.
இந்த அசுத்தமான சினிமாவை பார்த்து என்னுடைய மனதை கரைபடுத்த நான் விரும்பவில்லை.
You must believe that God's plan for you is the best.
தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டம் தான் மேன்மையானது, சிறந்தது என்பதை நம்ப வேண்டும்.
If you don't have the courage, ask God to give you the courage.
உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள்.
I accepted Christ 52 years ago.
52 ஆண்டுகள் முன்பதாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்.
When I was 19 and a half years old.
நான் 19.5 வயதாக இருந்த பொழுது நான் ஏற்றுக்கொண்டேன்.
I was in the navy with all my friends.
என் நண்பர்களோடு கூட நான் கப்பலிலே கப்பற்படையிலே வேலை செய்து கொண்டிருந்தேன்.
Go to the cinemas and drink and all that.
அங்கே அவர்கள் எல்லாரும் சினிமாவுக்கு போவார்கள், அவர்கள் குடிப்பார்கள்.
And then I accepted Christ.
அப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்.
And one day after I accepted Christ,
நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு,
two of my friends came. We were in the naval base in Kerala.
கேரளாவிலே அந்த கப்பற்படையினுடைய தளம் அங்கே இருக்கிறது. அந்த தளத்திற்கு இரண்டு நண்பர்கள் வந்தார்கள்.
They came to my room.
அவளுடைய அறைக்கு வந்தார்.
Let's go to the cinema inside the naval base.
அங்கே அந்த கப்பர் தளத்திலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு சினிமா இருக்கிறது, வா நம்ம சினிமா பார்க்க போலாம் என்று கூப்பிட்டார்கள்.
I didn't want to go.
எனக்கு போக விருப்பம் இல்லை.
Because I have now accepted Christ.
நான் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டேன்.
Before that I used to go with them.
அதற்கு முன்பு கூப்பிட்டால் போய் விடுவேன்.
I would call them and go.
நான் அவர்களை கூப்பிட்டு கொண்டு போவேன்.
Now I didn't want to go.
இப்போ எனக்கு போக விருப்பம் இல்லை.
But I did not have the courage to say to them, I am a Christian.
நான் இப்பொழுது ஒரு கிறிஸ்தவன், நான் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை.
I thought they'll laugh at me.
ஏன்னா அவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க.
What, last week you came with us, what happened?
என்னப்பா போன வாரம் கூட படம் பார்க்க வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு?
I was afraid.
எனக்கு பயம் வந்துச்சு.
But I didn't want to go.
ஆனாலும் போக விருப்பம் இல்ல.
So we were walking towards the cinema theater.
அவே போய் நடந்து சினிமா தியேட்டர் கிட்ட போறோம்.
And I was praying.
நான் ஜெபமிட்டே இருந்தேன்.
Quietly.
அமைதியா.
Lord, please save me from this. I don't know how.
ஆண்டவரே எப்படி நீங்க என்னை காப்பாத்துவீங்கன்னு தெரியல. எப்படியாவது என்னை காப்பாத்துங்க
ஆண்டவரே. I don't want to go.
நான் போக விரும்பல.
I don't have the courage to tell them.
ஆனா அவங்க கிட்ட நான் வர மாட்டேன் சொல்றதுக்கு தைரியம் இல்ல.
Please save me, save me, save me.
ஆண்டவரே என்னை ரட்சியும் 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 என்று ஜெபித்தேன்.
And we walked half a mile to the cinema theater inside the base.
அரை மைல் நாங்க அந்த கரக்கரையில இருக்கக்கூடிய அந்த சினிமா தியேட்டருக்கு போவது அரை மைல் நடந்து போனோம்.
There was a notice outside.
அங்கே வெளியே ஒரு அறிவிப்பு பலகை போடப்பட்டது.
Today's cinema is cancelled.
இன்றைய சினிமா ரத்து செய்யப்பட்டு விட்டது.
I said, praise the Lord.
Praise the Lord என்று சொன்னேன்.
They were disappointed and I was happy.
அவங்க ரெண்டு பேருக்கும் ஏமாற்றம், எனக்கு சந்தோஷம்.
That was a miracle. That's one of the first miracles God did for me.
எனக்கு ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் அதுதான்.
I learned what Almighty God, he will even cancel a cinema for everybody just for one child of his who's over there.
அவருடைய பிள்ளை, ஒரு பிள்ளைக்காக எல்லாருக்கும் சினிமா வரத்து செஞ்சிட்டார். எல்லாரும் பார்க்க முடியாம.
I said, Lord, what all you do for one child of yours?
ஆண்டவரே, உம்முடைய ஒரு பிள்ளைக்காக நீர் என்னெல்லாம் செய்ய முடியும்?
I was so encouraged.
நான் அதிகமாய் அங்கே உற்சாகப்படுத்தப்பட்டேன்.
Then I came home very happy.
சந்தோஷமா வீட்டுக்கு வந்தேன்.
And the Lord said to me,
ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார்,
Next time I will not cancel the cinema.
அடுத்த முறை நீ போகும்போது நான் சினிமாவை ரத்து செய்ய மாட்டேன்.
You have to say yourself next time, I will not go.
அடுத்த முறை நீயே உன்னுடைய நண்பர்கள் இடத்துல நான் வர மாட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
So by that time I got courage. Next time they asked me, I said sorry, I don't go.
அடுத்த முறை எனக்கு தைரியம் வந்து விட்டது. அடுத்த முறை என்னை படத்துக்கு கூப்பிட்டாங்க, மன்னித்து விடுங்க, நான் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன்.
But God saw my weakness and he encouraged me.
ஆனால் தேவனுடைய பலவீனத்தை பார்த்து என்னை உற்சாகப்படுத்தினார்.
God's plan is the best.
தேவனுடைய திட்டம் தான் சிறந்த திட்டம்.
In everything, listen to that voice of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள்.
And I want to say another thing.
இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
Don't think that the way God led another brother is the way he should lead you.
மற்ற ஒரு சகோதரனை தேவன் எந்த வழியிலே நடத்தினாரோ அதே வழியிலே தான் என்னையும் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம்.
Don't think the way God led you last year is the way he should lead you now.
அல்லது தேவன் உங்களை கடந்த ஆண்டிலே எந்த வழியிலே நடத்தினாரோ அதே வழியிலே தான் இந்த ஆண்டும் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம்.
We are not living by rules and laws.
நாம் பிரமாணங்களினாலே விதிகளினாலே வாழ்வதில்லை.
By the Holy Spirit.
ஆனால் ஆவியானவராலே வாழ்கிறோம்.
Once he may tell you to go this way, another time he may tell you to go this way.
ஒரு முறை இந்த வழியாய் போ என்று சொல்வார், அடுத்த முறை இந்த வழியாய் போ என்று சொல்வார்.
Never into sin.
பாவத்துக்கல்ல.
Never.
ஒரு காலம் அல்ல.
But God's ways can be different.
ஆனால் தேவனுடைய வழிகள் வித்தியாசமானவைகளாக இருக்கும்.
So don't say, oh, brother Zach did this, so I'm going to do that.
ஆவே ஜாக் இப்படி செய்தார், ஆகவே நானும் இப்படி செய்ய போறேன் சொல்ல வேண்டாம்.
Or to preachers I say, don't say, brother Zach preaches like this, so I'm going to preach like this.
ஆவே சகோதரர் ஜாக் அவர் இப்படி தான் பிரசங்கித்தார், நானும் இப்படி தான் பிரசங்க போறேன் சொல்ல வேண்டாம்.
You are different.
நீ வித்தியாசமானவன்.
Don't imitate another preacher.
இன்னொரு பிரசங்கியாரை பார்த்து காப்பி அடிக்க வேண்டாம்.
God let God make you the way he wants you to be.
தேவன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியே இருக்க உதவி செய்வாராக.
Don't think back, yes, God led me 5 years ago like this, so he's going to do the same thing now.
5 varshathukku munbaga devan ipdi seidhar aagum ippozhum appadi dhaan seivar endru edhirpaarkka
vendam. That's a law.
Appadi enna irukkum endru sonnal adhu pramaanam.
We must be led by the Holy Spirit.
Naam parishutha aaviyanavarale valinadathapada vendum.
Say, Lord, I want to, that's why every day I must be in touch with the Holy Spirit.
Aagave dhaan ovvoru naalum parishutha aaviyanavarudukku naan thodarbu kondavanaa irukka vendum.
Okay, we read about, we heard earlier about Peter.
Pedrai kurithu naam kettom.
He walked on the water to go to Jesus.
இயேசுவிலே போவதற்கு தண்ணீரிலே நடந்தார்.
Almost sank.
அவர் முழுக ஆரம்பித்தார்.
Peter, the Lord held him up.
தேவன் அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தார்.
They walked back on the water into the boat.
அவர்கள் மீண்டும் அந்த படகு வரை திரும்பமாய் கடலிலே நடந்து செல்கிறார்கள்.
Now we see another time.
இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம்.
John 21.
யோவான் 21 அதிகாரம்.
They went fishing.
இங்கே அவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள்.
and they couldn't catch anything.
எந்த மீனும் அகப்படவில்லை.
And in the morning,
காலையிலே,
it says the Lord came.
இயேசு வந்தார்.
And he stood at the beach, John 21 verse 4.
யோவான் 21 அதிகாரம் 4 வசனம்.
Asked them, have you got any fish?
விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையில் நின்று
and
மீன் ஏதாவது அகப்பட்டதா என்று கேட்கிறார்.
John the apostle said to Peter verse 7, it is the Lord.
அங்கே அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார், இது இயேசு ஆண்டவர்.
What did Peter do?
பேதுரு என்ன செய்தார்?
He took off his garment and jumped into the sea and swam to the
அவன் தன்னுடைய சட்டை எடுத்து கட்டிக்கொண்டு அங்கே தண்ணீரிலே குதித்தார், நீந்தி செல்கிறார்.
Did he try to walk on the water?
கடலிலே குதித்து நடக்க ஆரம்பித்தாரா?
Did he say, 1 year ago I walked on the water, so I'm going to step out and walk?
ஒரு வருஷத்துக்கு முன்பாக நான் தண்ணீரிலே நடந்து போனேன், ஆகவே இப்பொழுதும் தண்ணீரில் நடக்க போறேன் சொல்லி தண்ணீரில் நடந்து சென்றாரா?
No. He would have gone down.
அவர் உள்ளே போயிருப்பார்.
Just because the Lord made you walk on the water 1 year ago, it doesn't mean he'll do it always.
ஒரு ஆண்டுக்கு முன்பதாக பேதுரு தண்ணீரில் நடக்க செய்ததனாலே இப்பொழுதும் தண்ணீரிலே அவர் நடக்க வேண்டும் என்று அல்ல.
Now you have to swim.
இப்போது நீ நீந்தி தான் செல்ல வேண்டும்.
Once he canceled the cinema for me, next time I have to say no myself.
ஒரு முறை சினிமாவை கேன்சல் செய்தார், இரண்டாவது முறை நானே வரமாட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
He may have done a miracle for you 1 year ago.
ஒரு ஆண்டுக்கு முன்பதாக தேவன் ஒரு விதமாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கலாம்.
Now he doesn't do it.
ஆனால் இப்போது அதை செய்வதில்லை.
He says now you swim.
நீ இப்போது நீந்தி செல் என்று சொல்கிறார்.
God's ways are not always the same.
தேவனுடைய வழிகள் எப்பொழுதும் ஒரே விதமாய் இருப்பதில்லை.
And we shouldn't think because he did it like that for somebody else or did it like that for me, I'm always going to do it like that.
அவர் தேவன் இன்னார்க்கு இப்படி செய்தபடினால எனக்கு இப்படி தான் செய்ய வேண்டும், அப்படி தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது.
That is to live by a law which says thou shall always walk on the water.
நீ எப்பொழுதே தண்ணிலே நடப்பாய் என்று சொல்வது அது ஒரு பிரமாணம்.
Thou shall now swim.
இப்பொழுதே நீ நீந்த வேண்டும்.
I like something here.
இங்கே நான் ஒன்றை
விரும்புகிறேன். That Peter put verse 7 put on his outer garment because he was stripped for work.
Than
put on his garment and then swam to the Lord.
Inge than vastram illadavana irundabadiyal than merchattaye kattikkondu kadalile kudithan.
You know, he had taken he was just bare chested working with all the others.
Ange sattaye kadatti veetudan meen pidithu velaiyalam seidukondirundar.
Why did he put on his garment?
Adhappari mel sattaye potuvitar.
I see there a tremendous respect for Jesus.
Ange இயேசுவின் மீது பேதுரு வைத்திருந்த மிகுந்த மரியாதையை நான் பார்க்கிறேன்.
Yeah, it is all right for John and Thomas to see me like this without any shirt.
சட்டை இல்லாம வெறும் உடம்ப சட்டை இல்லாம யோவானும் மற்ற
சீஷர்களும்
தோமா மற்ற சீஷர்களும் பார்ப்பது அது பரவாயில்லை.
Now I am going to the Lord.
நான் இப்பொழுது இயேசுவை பார்க்க போகிறேன்.
அவர்
சட்டையை போட்டுட்டு
போறார். Then swim.
அதன் பிறகு நீந்துகிறார்.
I learned something from that.
இந்த சம்பவத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன்.
When we come to Jesus,
நாம் இயேசுவை வரும்பொழுது
we must have a respect for him.
அவர் மீது நமக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும்.
It's not like our dealing with John and Thomas and other people.
நான் தோமா யோவான் இவரோடு கூட நான் இடைபடுகிறது போல இயேசுவோடு இடைபடக் கூடாது.
Peter had that respect.
பேதுருக்கு அந்த மரியாதை கலந்த பக்தி இருந்தது.
We must have that respect when we come to Jesus.
நாம் இயேசுவை வரும்பொழுது அந்த பக்தி மரியாதையோடு கூட வர வேண்டும்.
What a wonderful God we have.
நமக்கு எவ்வளவு அற்புதமான தேவன் இருக்கிறார்.
And as you go to your homes,
நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்லும் பொழுது
remember these three things.
இந்த மூன்று காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
God loves you as a father.
தேவன் அப்பாவாக இருந்து உங்களை நேசிக்கிறார்.
Far more than you realize.
நீங்கள் உணர்வதற்கு அதிகமாய் அவர்
He rules in heaven and he can do everything for you.
அவர் பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்கிறார். உங்களுக்காக எதையும் அவர் செய்ய முடியும்.
And remember that he has a plan for you and his plan is the best.
உங்களுக்கென்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம்தான் மேலான ஒரு திட்டம்.
So respect him.
ஆகவே அவரை மதிக்க கற்றுக்கொள்வோம்.
Listen to the Holy Spirit's voice.
பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு செவி கொடுங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோம், கண்களை மூடுவோம்.
Will you say Lord?
நீ சொல்லுவீர்களா ஆண்டவரே?
I want you to make this conference a turning point in my life.
இந்த கான்ஃபரன்ஸ் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாய் அமைந்துவிடட்டும்.
Lift me to a much higher level of walk with you than I have ever known.
இதுவரை ஆண்டவரே நான் அறிந்ததை காட்டிலும் மேலான ஒரு நிலவரத்திலே ஆண்டவரே மோடு நடக்க முடியாய் எனக்கு உதவி செய்யும்.
Please help me.
தயவாய் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
I know you will do it.
நீர் எனக்கு செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
You are my father.
நீர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறீர்.
You are my daddy.
நீங்க எங்க அப்பா.
And I am your precious child.
நான் உம்முடைய விலையேறப்பட்ட மகன் மகள்.
I am the apple of your eye.
நான் உம்முடைய கண்ணின் மணி.
Thank you.
நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Amen.
Amen.